கம்பனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 23.
உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. உரை: உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை. உடைமை காலத்து இன்மையாவது விருந்தோம்பலை இகழும் பேதமை. மடவார்க்கன் உண்டு அஃது அறிந்தார் மாட்டு உளதாகாது பேதையார் மாட்டே உளதாம்.
மடவார் என்பது அறிவில்லாதவர்களிடம் அந்த தன்மை இருக்கும் என்கிறார்.
உரை குறிப்பு: உடைமை பொருளுடையனாம் தன்மை.
பொருளாமை என்பதற்கு இங்கே பொருளுடையனாம் தன்மை என்று அர்த்தம்.
பொருளால் கொள்ளும் பயனை இழப்பித்து உடைமையை இன்மை ஆக்கலின் மடமையை இன்மையாக உபசரித்தார்.
இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டும், இதெல்லாம் மொழி பிரச்சனை தான். பொருள் விளங்கினா போதும், மொழி விளங்க தேவையில்லை. மொழியும் விளங்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு அறிவு, அதுக்காக சொல்லுகிறேன். இங்கே உடைமையுள் இன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைமை என்பது செல்வம், இன்மை என்பது செல்வம் இன்மை அல்லது வறுமை. உடைமையுள் இன்மை என்று சொல்லிவிட்டு செல்வத்துக்குள் செல்வமில்லாத தன்மை அல்லது செல்வம் இருந்தும் வறுமையாவது எதுவென்று கேட்டால் விருந்தோம்பல் ஓம்பா மடமை. இங்கே மடமை என்று எதை சொல்லுகிறார்? விருந்தோம்பல் ஓம்பாததை மடமை என்கிறார். விருந்தோம்பல் ஓம்பாத மடமை செல்வம் இன்மையாகுமா? கொஞ்சம் அந்த புத்திய தீட்டிட்டு உள்ள போக வேண்டிய குரல். உடைமையுள் இன்மை செல்வத்துக்குள்ளே செல்வம் இல்லாத தன்மை எது? விருந்தோம்பலோம்பா மடமை. விருந்தோம்பலை பேணாத மடமை செல்வம் இன்மையாகுமா என்று ஒரு கேள்வி வரும். அப்படி ஆகும் என்பதற்கு பரிமேலகர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் என்றால், எப்ப விருந்தை நீங்க வேணாம் என்று நினைப்பீர்கள்? விருந்து கஷ்ட கையில பொருள் இல்லாத பட்சத்திலே எப்படி விருந்து கொடுப்பது என்று விருந்தின் மேலே ஒரு சலிப்பு உண்டாகும். இப்போ கையிலே பொருள் உன்னிடம் இருக்கிறது, ஆனால் நீ விருந்து கொடுக்க விரும்பவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? உன்னிடம் செல்வம் இல்லை என்று அர்த்தம். என்றால் செல்வம் இல்லாதவன் தான் விருந்து கொடுக்க கஷ்டப்படுவான். நீ செல்வம் இருந்தும் விருந்து கொடுக்க கஷ்டப்படுகிறாய், ஆகவே செல்வம் இருந்தும் நீ இல்லாதவன், ஆகவேதான் உடமையுள் இன்மை என்றார். விருந்தோம்பலோமா மடமையை இன்மை என்று சொன்னது இதனால் என்கிறார் பரிமளகர்.
பொருளால் கொள்ளும் பயனை இழப்பித்து உடைமையை இன்மையாக்கலின் மடமையை இன்மையாக உபசரித்தார். பேதமையான் விருந்தோம்பலை இகழின் பொருள் வழி நின்ற வழியும் அதனால் பயனில்லை என்பதாம்.
பொருள் நின்ற வழியும் அதனால் பயனில்லை என்பதாம். விருந்தை நீ இகழ்ந்தாள், விருந்து வேண்டாம் என்று நினைத்தால் உன்னிடம் பொருள் இருந்தாலும் அதனாலே பயனில்லை என்பதாம்.
இவை இரண்டு பாட்டானும் விருந்தோம்பா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது.
ஆகவே இம்மைப்பயன் சொன்னார், மறுமைப்பயன் சொன்னார், இம்மை மறுமைப்பயன் சேர்த்து சொன்னார். இப்பொழுது விருந்தோம்பாகத வழி வருகிற குற்றம் இரண்டு குரலாலே சொல்லிவிட்டார். இனி சொல்ல போகிற குரல் ரொம்ப முக்கியமான குரல். குரலை படித்து விட்டு நான் அதுக்கு பிறகு என் கருத்தை சொல்லுகிறேன்.
குரல் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. உரை: அனிச்சம் மோப்பக் குழையும். அனிச்சப்பு மோந்துழி அன்றி குழையாது. விருந்து முகம் திரிந்து நோக்கக் குழையும். விருந்தினர் முகம் வேறுபட்டு நோக்கக் குழைவர். உரை குறிப்பு: அனிச்சம் ஆகு பெயர். சேமைக்கண் கண்டுழி இன்முகமும் அது பற்றி நன்னிய வழி இன்சொல்லும் அது பற்றி உடன்பட்ட வழி நன்றாற்றலும் என விருந்தோம்புவாருக்கு இன்றியமையாத மூன்றநூல். முதலாய இன்முகம் இல்வழி சேமை கண்ணே வாடி நீங்குதலின் தீண்டிய வழி அல்லது வாடாத அனிச்சப்பூவினும் விருந்தினர் மெல்லியர் என்பதாம். இதனால் விருந்தோம்புவாருக்கு முதற்கண் இன்முகம் வேண்டும் என்பது கூறப்பட்டது.
அதாவது இந்த குறளிலே வெளிப்படையான ஒரு பொருள் சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதான் பெருமாளர் சொல்லுகிறார். ஒரு குறிப்பு பொருளும் திருவள்ளுவர் இந்த குறளிலே வைத்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். எப்படி இந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலே சில முன்னுரைகள் சொன்னேனோ, நிறைவிலும் சில உரைகள் சொல்லப் போகிறேன். தேவைகிறதை சொல்லப் போகிறேன். உணவு என்பது மனிதர்களுடைய ஆதாரம், அது உங்களுக்கு தெரியும். அதை தனக்காக உழைத்து தனக்காக உண்பது என்பதிலே மானுடத்துக்கு பெருமை இல்லை. இந்த உணவு என்பதை வைத்துக்கொண்டு பல பண்பாடுகளை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உணவிலே தமிழர்களுடைய பண்பாடு தங்கி இருக்கிறது. உணவு முறை என்பது, தமிழர்களுடைய உணவு முறை என்பது மிக வித்தியாசமானது. இன்றைக்கு நாம் அதையெல்லாம் இகழத் தொடங்கிவிட்டோம். அர்த்தம் தெரியாமல் இகழ்கிறோம். நம்முடைய உணவு முறை எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு இந்த தமிழ்நாட்டிலே பெரிய மதிப்பு, உண்மையிலே சொல்லுகிறேன். பெரிய மதிப்பு என்பது எவனுக்கும் தன் தாய் நாட்டிலே தான் மதிப்பு அதிகம் இருக்கும். அதுக்கு நான் விதிவிலக்கு அல்ல. ஆனாலும் எனக்கு தமிழ்நாட்டிலே பெரிய மதிப்பு என்னவென்றால், நான் எப்பொழுதும் சொல்வேன், எந்த நாட்டுக்கு போய் எவன் தமிழ் வளர்த்தாலேன்னு எது வளர்த்தான்னு, தமிழ் தமிழ்நாட்டிலே தான் நிற்கும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை. அதுக்கு அடுத்தபடி நிற்க வேண்டுமானால் தமிழை பரம்பரையாக பேசுகிற இலங்கை போன்ற இடங்களிலே தான் தமிழ் நிற்க வேண்டும். இது என்னுடைய ஒரு உறுதிப்பட்ட நம்பிக்கை. சும்மா அமெரிக்காவிலே தமிழ் வளர்க்குறேன், கனடாவிலே தமிழ் வளர்க்குறேன் என்றெல்லாம் அது ஒரு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லாதவன் நான். உங்களை மகிழ்விக்க நான் சொல்ல எங்கும் நான் இதை சொல்லுகிற விஷயம். அப்படி மதிப்பிலே ஒன்று காரணம், தமிழ்நாட்டிலே இந்த தமிழ் பண்பாடுகளை உடைத்து கொண்டு விஷக்கிருமிகள் ரொம்ப காலமாக நுழையவில்லை. இப்போ அதுவும் நுழைய ஆரம்பித்ததை பார்க்கிற பொழுது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. 1981 தொடக்கத்திலே நான் இந்தியாவுக்கு முதல் முதல் வந்தேன். அப்பொழுது நான் பார்த்த தமிழ்நாடு இப்பொழுது இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் அந்த காலத்திலே வருகிற பொழுது நான் பழகின வட்டாரங்களை வைத்து சொல்லுகிறேன், பெரும்பாலும் அப்படித்தான் இருந்தது. இந்த பிற உணவு, பிற நாட்டு உணவு முறையெல்லாம் தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கவே மாட்டார்கள். இந்த பீட்சா நூடுல்ஸ் இதுகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே அருவறுப்பார்கள். எனக்கு, நாங்கள் அங்கே சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே அந்த மரபு உணவு முறை அதுகள் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. எப்படி வந்து உள்ளே புகுகிறார்களோ தெரியவில்லை. இப்பொழுது உங்களையும் அவர்கள் மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய தமிழ் உணவு முறை என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு முறை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் மாறுகிறீர்களோ மாறவில்லையோ உங்கள் பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் உணவு முறையிலே இருக்கக்கூடிய சிறப்பு, நான் அதை பல இடங்களிலே சொல்லுவேன், சிலது சொல்லுகிறேன். தமிழர்கள் எவ்வளவு கெட்டியார்கள் என்றால், உணவு என்பது நம் உடம்புக்கு அடிக்கப்படுகிற பெட்ரோல். இந்த மிஷின் இயங்க வேண்டுமானால் உணவு உள்ளே போக வேண்டும். சக்தியை, இப்போ காருக்கு பெட்ரோல் சக்தியை கொடுக்கிறது, ஓடுகிற சக்தியை கொடுக்கிறது. அதுபோல உடம்புக்கு இயங்குகிற சக்தியை உணவு, குடிக்கிற நீர் தருகிறது. இது ரெண்டும் அவசியம். இந்த உணவு உண்ணுகிற பொழுது அந்த உணவினுடைய எதிர்விளைவும் அதில் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். எந்த உணவென்றாலும் அதனுடைய எதிர்விளைவு இல்லாத உணவு இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல உணவு என்று உண்ணுகிற பொழுது அதனுடைய, நான் தானே சொன்னேனே மிஸ்ர பிரபஞ்சம் என்று, நன்மையினுடைய ஒரு வீதமாவது தீமையும் இருக்கத்தான் செய்யும். அப்போ உணவிலே இருக்கக்கூடிய தீயவை நம்முடைய உடம்பை பாதிக்கும், அது இயற்கை. நம் தமிழ் பெரியவர்கள் செய்து வைத்த முறைமை என்னவென்று கேட்டால், எங்கள் வாத்தியார் என்ன கிண்டல் பண்ணுவார், ரொம்ப அளவு அதிகமாக சாப்பிட்டு கஷ்டப்பட்டால் உடனே இஞ்சி எடுத்து ஏதாவது அதை ஒன்று பண்ணி சாப்பிட்டால் அந்த சாப்பாடு சமைச்சிடும். அவர் சொல்லுவார், சாப்பாட்டால் வர்ற கஷ்டத்தை சாப்பாட்டாலேயே நீக்கிறவன் நீதான்டான்னுவார். அது நம்ம வழக்கம் தானே, அது உணவை உணவாலே. அதுபோல உணவினுடைய எதிர்விளைவுகளை உணவாலேயே நீக்குகிற முறைமை வைத்திருந்தவர்கள் தமிழர்கள். இப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறோம், உடனே சமைக்கவில்லையா ஒரு டேப்லெட் எடுத்து போடுகிறோம், நெஞ்சு எரிக்கிறது. அது என்ன என்ன டேப்லெட் போடுறது இங்கே நெஞ்சரிவுக்கு? அது இல்லை, அப்படி ஏதாவது ஒரு டேப்லெட், எல்லாத்துக்கும் மருந்து. தமிழர்கள் என்ன செய்தார்கள், உணவால் வருகிற எதிர்விளைவை உணவாலேயே நீக்கினார். பெரிய விஷயம் பாருங்க. இப்போ நான் தெரிஞ்ச அளவிலே பெரும்பான்மையான வெளிநாடுகளுக்கு போன அனுபவத்திலே சொல்லுகிறேன், உணவிலே மூலிகைகளை சேர்க்கிறவர்கள் தமிழர்கள் தான் எனக்கு தெரிந்து. மூலிகைகளை உணவோடு சேர்த்து அதை ருசியாக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். மூலிகைகளை சேர்ப்பது ஆச்சரியம் இல்லை, மூலிகைகளை தன்னுடைய உணவினுடைய சுவையாக்கி வைத்திருக்கிறார்கள், அது எனக்கு பெரிய ஆச்சரியம். இங்க பாருங்க, நாங்க சாப்பாட்டில் எப்ப வைக்கிறோம், கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, இதெல்லாம் சுவையான சாப்பாடுகளா? ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சாப்பிடுங்க பார்ப்போம், சும்மா சாப்பிட மாட்டோம். சீரகம் சாப்பிடுங்க பார்ப்போம், சாப்பிட மாட்டோம், அதுக்கு சுவை இல்லை. ஆனால் அதை உணவிலே சேர்த்து அதை சுவையாக்கி வைத்திருக்கிறோம். அப்ப அதெல்லாம் ஏன் சேர்த்தோம்? இப்ப வெள்ளக்காரருடைய உணவுல போய் பார்த்தா, நான் பார்த்த அளவில் மிளகு பாவிக்கிறார்கள், அவ்வளவுதான். மிளகு வந்து வந்து பேப்பர் என்று சொல்லி அப்படி கொஞ்சம் பவுடரா போட்டுட்டு சாப்பிடுவான். அவன் கிட்டத்தட்ட ஆடு மாடு சாப்பிட்ற சாப்பாடு தான், பச்சையா அவிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்புத்தூள் மிளகு தூள் போட்டு சாப்பிட்றத வழக்கமாக்கி வச்சிருக்கான். அதை பார்த்து நாங்களும் சாப்பிட்றோம். நம்முடைய முறைமை என்னவென்று கேட்டால், இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்தது என்னத்துக்கு என்றால், உணவாலே வருகிற எதிர் விளைவுகளை உணவாலேயே நீக்கினார்கள். இப்ப வெந்தயத்தை போட்டா அதுக்கு ஒரு பயன்பாடு உண்டு. இப்ப இப்பதான் இந்த வெந்தயத்தை தனியா சாப்பிடுறான். எத்துக்கும் மிகை உணவுல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருந்தது, வெந்தயம் இல்லா சோத்துக்கு பந்தயம் இல்லை. ஒரு பழமொழி எங்க ஊர்ல, வெந்தயம் சேர்க்காம சில சமையல் பண்ணவே முடியாது, அது பண்ணியே ஆக வேண்டும். அது மாதிரி கடுகுக்கு ஒரு பயன் உண்டு. இதெல்லாம் மருத்துவ பயன்கள். நான் மருந்து என்று ஒரு அதிகாரம் பற்றி பேசுற பொழுது இந்த விவரமா இதையெல்லாம் சொல்லுவேன். திருவள்ளுவர்லயே அந்த அதிகாரம் வரும், அப்ப சொல்றேன் விவரமா. மருத்துவ பயன்கள் தருகிற விஷயம். இப்ப நாங்க அதெல்லாம் சேர்க்கிறத விட்டுட்டோம், கடுகு சேர்ப்பதில்லை, வெந்தயம் சேர்ப்பதில்லை, இதெல்லாம் என்ன பிரயோசனம்ங்கிற மாதிரி சொல்லி. இனி இப்ப இந்த பேஸ்புக் இன்றைக்கு வந்ததோ, அதுல அவனு பண்ணுகிற மயக்கம் இந்த உலகத்துல மாயையும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இது நல்லதுன்ற, ஆனா யாரோ எல்லாரும் படிச்சவன் மாதிரி ஆளுக்கு ஒரு செய்தி போட்டவனே வீட்டுல அடுத்த நாள்ல இருந்து அது பிரயோகத்துக்கு வந்துடுது. திருவள்ளுவர் பிரயோகத்துக்கு வரமாட்டேங்கிறார். எவன் சொன்னாலும் உடனே இது கூடாது அப்ப இன்னைக்கு நீ பாட்டுவோம், அடுத்த நாள் அவன் நல்லதுன்னுவான், அதை பாவிப்போம். ஒரு குழப்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்ப உணவிலே இதையெல்லாம் சேர்ப்படுகிற முறை ஒன்று. சாப்பிடுகிற முறையிலே எங்களுக்கு வச்ச ரகசியம் இருக்கிறது. நீங்கள் சாதம் சாப்பிடுகிற பொழுது முதல் ஒரு இனிப்பு சுவை, இந்த விருந்து போடுற முறைமை சொல்லுங்க. ஒரு இனிப்பு, யாராவது விருந்தினர்கள் வந்தால் ஒரு இனிப்பு சுவை வைக்கிறது என்றால் சுவையில் மங்களச்சுவை இனிப்பு. இனிப்பு சுவை பிடிக்காதவன் என்று எவனாவது இருப்பானா? டயபெட்டிஸ்காரனுக்கும் பிடிக்கும் இனிப்பு சுவை, அது மங்களச்சுவை. இப்ப காரம் பிடிக்காதவன் இருக்கிறான், உப்பு பிடிக்காதவன் இருக்கிறான், புளிப்பு பிடிக்காதவன் இருக்கிறான், இனிப்பு பிடிக்காதவன் என்று ஒருத்தன் இருக்க மாட்டான். அப்ப இனிப்பை வச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு மலர்ச்சி ஏற்படும். இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வருகிறவனுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விருந்து எங்காவது உண்டா? வந்த உடனே அவன் நல்ல சந்தோஷமா சாப்பிடட்டும். நாம செய்ததுல சில குறைபாடுகள் இருக்கும், இனி பாப்பா ஒன்றுமா இல்லையா, கொஞ்சம் சக்கரையாவது பை, அப்படி வைக்கிற முறைமை ஒன்று இருந்தது இல்லவா? இப்ப அதெல்லாம் போச்சு. நீ இங்க இருக்குதோ தெரியல, இருந்தா சந்தோஷம். ஒரு சக்கரை வைக்கிறது, சக்கரை வச்சு சாப்பிட்டோன்னே அது மங்களச்சுவை. அது மாதிரி கொஞ்சம் உப்பு வைப்பார்கள். உப்பு வைக்கிறதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நம்ம வீட்டுல உப்புக்கு ஒரு கணக்கு இருக்கும், இதுதான் அளவு. எப்பவும் சமைக்கிற பொழுது ஒரு மட்டாக சமைப்பார்கள். சில பேர் வர்றவன் உப்பு அதிகம் சேர்த்து சாப்பிட்றவனா இருப்பான். அப்ப அவன் கேட்கப்படாது, என்ன கொஞ்சம் உப்பு போட வைங்க சார், உப்பு போதாதுன்னு சொன்னால் என் கேட்டா என்னன்னு கேட்டா சமைச்சவனுக்கு மனம் பாடும். அப்ப என் சமையல்ல உப்பு இல்லை என்று இவன் சொல்றானே என்று மனம் பாடும். அவனை சொல்ல விடாம பண்றதுக்கு கொஞ்சம் உப்பும் வச்சிருக்கான். அவர் காணாட்டி அதுல தொட்டு சேர்த்துக் கொள்வார். இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டு முறைகள். சாப்பாடு சாதம் வச்ச உடனே கொஞ்சம் பருப்பு நெய், அது அந்த முறை, அதெல்லாம் நமக்கு சாப்பாடு போடுகிற முறையாக இருந்தது. அது இப்போ விஞ்ஞானத்தால் சொன்னாலும் அது பண்பாட்டில் வந்தது. அது புரோட்டீன் சாப்பாட்டுக்கு உடம்புக்கு தேவையான அவசியம் ஒரு பகுதி, அது ஒரு பகுதி சாப்பிட்றது. பிறகு மறுக்கறி எல்லாம் போட்ட சாம்பார் கூட்டு பொரியல் இதெல்லாம் அது சாப்பிட்டா அது விட்டமின். இது சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நம்ம முறைப்படி அடுத்தது என்ன பண்ணுவார்கள் என்றால், ரசம் சாப்பிடுவார்கள். ரசம் என்ற சாப்பாட்டுக்கு பெயர் வச்சவனுக்கே நான் நினைக்கிறது ஒரு பரிசு கொடுக்கவன். ரசம் என்ற அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ருசி என்று அர்த்தம். ரசகுல்லா என்று பெயர் வைக்கிறீங்களே, அது என்ன அர்த்தம்? ரசம் என்றால் ருசி என்று அர்த்தம். தமிழனை பாருங்க, இப்ப ருசியான இவருக்கு 4-5 காய்கறி போட்டு நெய் விட்டு புளி விட்டு அது என்னென்னமோ போட்டு என்னமோ கட்டி கட்டியா அதுக்கெல்லாம் ரசம் என்று வைக்க, இப்ப சாம்பாருக்கு ரசம் வச்சிருக்கலாம், ஏன்னா அதுல பருப்பு போடுறோம், வெஜிடபிள் போடுறோம். ரசம் வெறும் பச்சை தண்ணியில வைக்கிற ஒரு சாப்பாடு, உங்களுக்கு தெரியுங்களா? வெறும் பச்சை தண்ணியில அதுல பால் விடுறது இல்ல, ஒண்ணு முறை இல்ல, சும்மா ரெண்டு இது. இப்ப இப்ப தக்காளி பழம் அதெல்லாம் அது இல்லாமலே ரசம் ருசியா வைக்கலாம். அதுக்கு தனி வகுப்பு நடத்த இருக்கிறேன். ஒன்றுமே போடாததுக்கு ரசம் என்று வைத்தார்கள். ஏனென்றால் சுவையினுடைய மிக மின் சுவை அது, நல்ல புலன் கூர்மை உள்ளவர்களுக்கு தான் அது தெரியும். நாங்கள் நினைக்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் உபரி. நாங்கள் நினைக்கிறோம் புலன்கள் கடவுளிடம் போவதற்கு தடை செய்கின்றன என்று நினைக்கிறோம். புலனாசை கடவுளிடம் போவதற்கு தடை என்று நினைத்துவிட்டு சில பேர் புலனை மழுங்கடிக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நாக்குக்கு ருசி காட்டப்படாது, மூக்குக்கு வாசனை காட்டப்படாது, கண்ணுக்கு இதெல்லாம் புலன் புலன் மனதை வெளிக்கொண்டு வந்துவிடும், ஆகவே இதெல்லாம் கூடாது என்று நினைத்து சில பேர் இதெல்லாத்தையும் மழுங்கடிக்கிறார்கள். மழுங்கடிக்கிறவனுக்கு கடவுள் காட்சி கடைசி வரையும் கிடைக்காது, கடைசி வரையும் கிடைக்காது. யார் சொல்றது? நான் சொல்ல இல்லை, திருமூலர் சொன்னார். கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு உள்ளம் பெருங்கோயில், திருமூலர் தானே, ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. இது கள்ளப்புலன் தான், நம்ம அங்கங்க இழுத்துக்கொண்டு போய்விடும், ஆனா அதுதான் ஆண்டவனை காட்டுகிற ஒளி விளக்காகவும் இருக்கும். புலனறிவை குறைக்க 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 ஆண்டவனை அறிகிற ஆற்றலை நீங்கள் இழந்து கொண்டே போவீர்கள். அப்ப என்ன சார், நல்லா சாப்பிட சொல்றீங்களா என்று கேட்டால், சாப்பிடுறது சுவையை பெருப்பிக்க சொல்லவில்லை, மென்மைப்படுத்த சொல்லுகிறேன். இதெல்லாம் நமக்கு உரிய லட்சணம் சார். இப்ப வெள்ளக்காரன் சாப்பாட்டை மயக்கிட்டான், பீட்சா, என்ன பண்றான் என்றால் சுவையை வன்மைப்படுத்துகிறான். அதாவது சீசை அள்ளி கொட்டி, எதை அள்ளி கொட்டி, என்னென்ன ருசியோ அதை எல்லாத்தையும் அள்ளி கொட்டி, அது ஆரோக்கியம் பற்றிய கவலையே இல்லாம நாம பைத்தியக்காரர்கள் அது விழுந்து விழுந்து சாப்பிடுறோம். நீ ஒரு 6 மாசம் பீசா சாப்பிட்டு வாழ் பார்க்கலாம், ஹார்ட் அட்டாக் நம்பிக்கையா வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது வன்மை, அதாவது எல்லாத்தையும் அதனுடைய இசையை வன்மைப்படுத்தி விட்டோம். ட்ரம்ஸ்கள் அதெல்லாம் போட்டு அடிச்சா கேட்க உற்சாகமாக இருக்கிறது, மென்மை போச்சுதே. அதாவது புலன்களை மென்மைப்படுத்த வேண்டும், அதாவது அனுபவிக்கிறதோடு மென்மைப்படுத்த வேண்டும். இப்ப நாம காதை வன்மைப்படுத்தி விட்டோம், பட்டாம் 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 அடிச்சாதான் இப்ப இசை எல்லாம் எழும்பி நின்று ஆடுவான். நான் அதை சொல்றது, அதாவது நம்ம சங்கீதத்தை எழும்பி நின்று பாட முடியாது, வெள்ளக்காரன் சங்கீதத்தை உட்கார்ந்திருந்து பாட முடியாது. நீங்க அவன் பாட்ட சப்பானி கட்டி இருந்து ஒரு தரம் பாடி பாருங்க, அவங்க அவன் போட்டு அவனையே எழும்பிடுறான். அது என்னவென்றால் உணர்ச்சிகளை வெளிக்கொண்டு வருவதுதான் அவர்களுடைய புலன் வேலை. எங்களுக்கு உணர்ச்சிகளை உட்செலுத்துவது. நம்ம சங்கீதம் இருந்திருந்து பாடி 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 அப்படி உள்ள போகும். அது மாதிரிதான் நம்ம வாசனை. மெல்ல இப்ப நமக்கு கடவுளுடைய திருவடிகளுக்கு என்ன பெயர் வைத்தோம் சொல்லு பாருங்க, 1000 பூ இருக்குது கடவுளுடைய திருவடிகளுக்கு. நாங்கள் இறைவனுடைய திருவடியை தாமரை என்று சொல்வதுதான் விளக்கம். ஏன் சொன்னோம் தெரியுமா? தாமரை, திருவடி தாமரை என்றுதான் சொல்லுகிறது. ஏன் திருவடி மல்லிகை, திருவடி ரோஜா சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று கேட்டால், தாமரைக்கு ஒரு வாசம் உண்டு, அது எல்லாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. நுண்ணுணர்வு மிக்கவர்களுடைய மூக்குக்கு மட்டும்தான் அது தெரியும், நுண்ணுணர்வு உள்ளவர்களுடைய மூக்குக்கு மட்டும்தான் அது தெரியும் தாமரை வாசம். அதனால நீங்க எங்கேயும் பாத்தீங்கன்னா மல்லிகை சென்றுண்டு, ரோஜா சென்றுண்டு, தாமரை சென்றுண்டான்னு பாருங்க பார்க்கலாம். தாமரை சென்றுன்றது அது பண்ண முடியாது பாருங்க, அது அவ்வளவு நுண்மையான வாசனம். அது குறிப்பிட்ட சில பேரால தான் அந்த வாசம் நுகர முடியும். அதனாலதான் இறைவனுடைய திருவடிக்கு தாமரை ஓமை. அதுபோலத்தான் மூக்கு வாசனை போல, காது சத்தம் போல, எல்லாத்தையும் சுவையையும் நாங்கள் இன்றைக்கு வன்மைப்படுத்தி கொண்டு போகிறோம். வன்மைப்படுத்தி வன்மைப்படுத்தி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி, காரம், உரைப்பு, எண்ணெய், நெய் இதெல்லாம் போட்டா இப்ப இந்த இப்ப இந்த பப் மியூசிக் கேட்கிற மாதிரி சாப்பிடத்தான் சொல்லும். அதிக நேரம் சாப்பிட மாட்டீங்க, அதிக நேரம் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்ட ஒன்று அதிக நேரம் சாப்பிட்டா இருக்க மாட்டீங்க, ரெண்டுல ஒன்று. நம்முடைய உணவு முறையிலே ஒன்றுமே இல்லாம பச்சை தண்ணியில வச்சதுக்கு ரசம் என்று பெயர். மத்ததுக்கு தான் ரசம் என்றா ருசி, ருசி மற்ற எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம் பெயரு, இதுக்கு போய் ரசம் என்று பெயர் வைத்தான். நான் சொல்றது, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு ரசம் சரியா வச்சால் அவளுக்கு உடனே பாஸ் மார்க்ஸ். உண்மையா சொல்றேன் பாருங்க, ரசம் ஒரு பெண்ணுக்கு சரியான முறையிலே, அதுக்காண்டி சில பேர் ரசத்தையே உள்ளெண்ணெய் எல்லாம் விட்டு அதெல்லாம் போட்டு நின்னமெல்லாம் போட்டு ரசமா சுப்பான்னு தெரியாம வச்சிடறார்கள். ரசம் பச்சை தண்ணியில வைக்க வேணும், அதனுடைய ருசி தெரிகிற அளவுக்கு நாக்கு மென்மைப்பட வேண்டும். அப்போ அது அது என்னத்துக்கு ரசம் என்று கேட்டால், இந்த மல்லி மிளகு இதெல்லாம் கொஞ்சம் போட்ட உடனே உள்ளுக்கு நீ ஏற்கனவே போட்டிருக்கிறியே அதுக்குரிய சமிபாட்டை அது வேகப்படுத்தும். அப்ப அடுத்தது ரசம். அதுக்கடுத்ததாகத்தான் தயிர். தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் சாப்பிடப்படாது, ரொம்ப புளிச்ச தயிர் சாப்பிடுது இன்றைக்கு சாப்பாட்டு வகுப்பு. ரொம்ப புளிச்ச தயிர் ஏன் சாப்பிடக்கூடாது என்று கேட்டால், கடுமையாக புளிச்ச தயிரிலே தாமச குணமும் ராஜச குணமும் தான் இருக்கு. அது யாரும் ஆமிக்காரன் சாப்பிடவன் அல்லது புதுசாக கல்யாணம் கட்டினவனுக்கு கொடுக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த புதுசாக கல்யாணம் கண்டவர்களுக்காக சொல்றேன். மின் தயிரங்கிறது எப்படி இருக்க வேணும் என்றால், அன்றைக்கு காய்ச்சின பாலில் அன்றைக்கு போட்ட தயிர் அப்படி தயிராகிற பொழுது சாப்பிட வேண்டும். அந்த தயிர் சாத்வீக உணவு. தயிரை கடைசியில் ஏன் சாப்பிட்றது என்று கேட்டால், வேறொன்றுக்கும் இல்லையே, தயிரை சாப்பிடுவது என்னவென்றால், நீ அதுவரை சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய குணங்களை கடைசியிலே தயிர் சாப்பிட்டாயானால் அது சாத்வீக குணமாக மாற்றி தரும். அதுக்குத்தான் தயிர் கடைசியில் போட்டு சாப்பிடுறது. இப்படி எல்லாம் திட்டம் போட்டு யாராவது சாப்பிட்ட ஊர் உலகம் நாகரிகம் உண்டா? இதை விட்டுட்டு நீங்க வேற எதையோ நோக்கி நகர்கிற பொழுது மனதுக்கு கவலையாக இருக்கிறது. உண்மையில சொல்லுகிறேன், இதெல்லாம் அப்படிதான். தயிர் கடைசியில் சாப்பிட்றதுக்கு காரணம், ஏற்கனவே சாப்பிட்ட கடைசியில தயிரை சாப்பிட்டீங்க என்றால் சாத்வீகம். அதுக்காக அடுத்ததாக இனிப்பு சுவை செமிபாட்டை இன்னும் வேகப்படுத்தும் பாயாசம் கொஞ்சம். அது நுண்ணி நாட்கள் அன்றைக்கே சொல்லிட்டேன், அதுதான் சாப்பிடுகிற முறை, தமிழர்களுடைய முறை. இன்றைக்கு வன்மைப்படுத்துகிற உணவுகளை நாங்கள் பழக்கி கொண்டு இருக்கிறோம். இலையில சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு முறை உண்டு பாருங்க. உலகத்திலே வேற எங்கேயாவது நாகரிகத்திலே ஒரு நேர உணவு ஒரு பிளேட்ல சாப்பிடவன் எவனாவது உண்டா? நான் சொல்றது, நான் என்னுடைய சாப்பாட்டையே காலம சாப்பிட்ட பிளேட் மத்தியானம் சாப்பிட மாட்டேன் சார் என்று சொன்னா அவன் எப்பேற்பட்ட பெரிய செல்வனா இருப்பான். தமிழர்கள் அப்படிப்பட்ட செல்வர்கள், காலமில சாப்பிட்ட பிளேட் மத்தியானம் சாப்பிடறது இல்லை, இலை தானே வெட்டி தூக்கி போட்டுருவான். எச்சி சாப்பாட்டையே ஒரே தட்டில் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். ஒன்று தன்னெச்சில், அல்லது இப்ப கல்யாண வீட்டுக்கு போனா எவனவன் தண்டே எச்சில் தட்டோ தான் நாங்க தின்றோம். அப்போ இலையில சாப்பிடு, இலையில சாப்பிடுகிறத நன்மை பற்றி வள்ளலார் போன்றவர்கள் எவ்வளவோ சொல்லி இருக்கிறார்கள். இந்த இலையில வாழை இலையில வெட்டுறது, வாழை இலையில சாப்பாடு வைக்கிற முறை என்று அதுக்கு முறை சொல்லுகிறார். பல பேருக்கு அதுவே தெரியவில்லை. வாழை இலை எப்படி போடுவது என்றால், வாழை இலையினுடைய அந்த அகலப்பக்கம் வலக்கை பக்கமா இருக்க வேண்டும், அந்த கூர்ப்பக்கம் இடக்கை பக்கமா இருக்க வேண்டும். அதை ஏன் எப்படி போட வேண்டும் என்று கேட்டால், அதுல ஒன்று சாப்பிட்றது சாத்திர சம்பிரதாயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அங்க காரணத்தோட வச்ச காரியம். இந்த வெட்டின அகலப்பக்கம் வலக்கை பக்கம் என்ன காரணம் என்றால், சாப்பாட்டிலே அடிக்கடி தொட்டு சாப்பிடுகிற சாப்பாடுகள் என்று சிலது இருக்கும், இடக்கிடை தொடுவது சாப்பாடு என்று சில சாப்பாடு இருக்கும். இப்போ ஊறுகாய் அப்பளம் இடையிடையே தொட்டுக்கொள்வது, இப்ப கூட்டு பொரியல் இதை அடிக்கடி தொட்டுக்கொள்ற மாதிரி இருக்குதா? இந்த அடிக்கடி சாப்பிடுகிறதே இந்த அதுதானே அதிகம். ஊறுகாய் எப்பயாவது ஒரு தரம் தொடுறது. இந்த அதிகமாக இருப்பதை இந்த வெட்டின அகலப்பக்கத்தில் வைக்க வேணும், ஏன்னா வைக்க இடம் இருக்கும் போதியது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் வலக்கைக்கு பக்கமா இருந்தா தான் நீங்க அடிக்கடி சாப்பிடறது கஷ்டப்படாம சாப்பிடலாம். தொட்டு தொட்டு இல்லாட்டி இங்க தொட்டு இங்க தொட்டு, நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க இங்க எட்டி எட்டி சாப்பிடுறதுனா அவனுக்கு கை வலிக்கும், பக்கமா இருந்தா அவன் ஈஸியா சாப்பிடுவான். இந்த கையில எப்பயாவது தொடர ஊறுகா அப்பளம், சில பேர் ஊறுகாவையே அடிக்கடி தின்னுவான். அவனுக்கு வில பக்கம் வைக்க வேண்டியதான் அல்லி ஒரு பாட்டில் ஊறுகாய, சில பேர் அப்படித்தானே. அப்படி அது மட்டும் இல்லை, இப்ப இடக்கை சாப்பிடுற வழக்கம் உள்ளவனா இருந்தா அவனுக்கு மாத்தி போட்டாலும் தப்பில்லை, ஊர்மரபுக்கு போடுறதே தவிர. அப்படித்தான் அந்த சாப்பாடு போடுகிற முறை, இலை போடுகிற முறை வைத்தார்கள். அப்ப சாப்பிடுவதிலே முறை, சாப்பாடு போடுவதிலே முறை, சாப்பாட்டு இலையிலே முறை, சாப்பாடு இலை மடிப்பதிலே நாகரிகம் வைத்திருந்தார்கள். அது ஊருக்கு ஒரு மாறுபட்டது. சாப்பாட்டு முடிஞ்சோடனே இலையை எப்படி மடிப்பது, சில பேர் மறுதலையாக மடிப்பார்கள், அப்படி மடிக்கிறதுக்கு எங்க ஊர்ல சொல்ற வழக்கம் சொல்றேன். இப்படி இலைய மடிச்சால் ஒரு தீய வீட்டுக்கு போனால், ஒரு மரண வீடு அல்லது அது சார்ந்த விஷயங்களுக்கு போனால் மறுதலை, இனிமேல் உங்க வீட்டில இப்படியானது நடக்க வேண்டாம். இப்படி மடிக்கிற பொழுது, நம்ம பக்கம் மடிக்கிற பொழுது இப்படியானதுகள் எல்லாம் உங்க வீட்டில அடிக்கடி கல்யாணம் நடக்கட்டும். இதெல்லாம் சரியா, இதெல்லாம் ரொம்ப தான் முட்டாள்தனமா பேசுறீங்க சாருன்னு நீங்க சொல்றீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. வெள்ளக்காரன் இதை வச்சிருக்கான், நீங்க கரண்டியும் முழு கரண்டியும் வச்சு சாப்பிட்டு போதும் என்றா நிமித்தி வைக்க வேணும், போதும் என்றா மடிச்சு வைக்கணும், இன்னும் கொஞ்சம் விடு என்றா நிமித்தி வைக்க வேணும்ங்கிறான் அவன். அது நல்ல நாகரிகம் நாகரிகம் என்று வைப்பான். எங்களுக்கு எங்க பண்பாட்டில் இது இருந்தா நாம அது ரொம்ப இதெல்லாம் இலையிலேயுமா விஷயம் என்று கேட்கிறோம். இதெல்லாம் ஒரு அடிப்படை பண்பாட்டு முறைகள் சாப்பாட்டில். அது போக சாப்பாட்டிலே சொல்றதான் நான் நாள் முழுக்க சொல்லுவேன். அது போக சாப்பாடு போடுகிற பொழுது விருந்தினனை திருப்திப்படுத்த சாப்பாடு போட வேண்டும், நம்ம திருப்திப்படுத்த சாப்பாடு போடக்கூடாது. சில பேர் நம்ம எனக்கு இது பிடிக்கும் என்றால் அதையே பண்ணி பண்ணி போடுவான். சில பேர் சாருக்கு டயபெட்டிஸா கேட்டுட்டு பாவக்காய் பொரியல், பாவக்காய் கூட்டு, பாவக்காய் சாம்பார், அதுக்கு ஏற்கனவே பாவக்காய்ன்னு பேரே வச்சு கிடக்கு. அது அவனுக்கு பிடிக்கிறத கேட்டு போட வேணும், கேட்டு அவன் அளவோடு போடுவான். அதுக்கு தான் பெண்கள் வீட்டிலே இல்லத்திலே விருந்துக்கு வேணும் என்று சொல்வார்கள். பெண்கள் இருந்தால் தான் விருந்து போடலாம். எங்கள் வாத்தியார் சொல்கிற ஒரு கதை, நான் இது பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டும் இருப்பீர்கள். விருந்து பண்றதுக்கு ஒரு பாந்தம் வர வேணும் பெண்களுக்கு. விருந்தில் ஒரு அனுபவம் பண்ண, எல்லாரும் விருந்து போட முடியாது. எது எவ்வளவு போடுறது, எது எவ்வளவு போடுறது, இலையை பார்த்தா தெரியவனும் அவருக்கு எது பிடிக்குது எது பிடிக்க இல்லை என்று. அப்படி இருந்தா கூட உடம்புக்கு நல்லது இல்லாதல பெண்கள் அதிகம் வைக்க மாட்டார்கள். ஆனண்டா அள்ளி கொட்டிடுவான், அதுவும் வைக்க மாட்டார்கள். ஒரு ஊர்ல ஒரு புதுசா கல்யாணம் ஆயின தம்பதிகள், அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார். பழைய காலத்தில் துறவிகள் மாறி காலத்தில் நடமாட மாட்டார்கள், அதிகம் நடமாட மாட்டார்கள், நடவே மாட்டவர்கள் அதிகம் நடமாட மாட்டார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், மாறி காலத்தில் தான் இந்த நிலங்களிலே பூச்சி புழுக்கள் உருவாகும். மழைக்காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு பூச்சி இருக்குது, எங்கள் ஊரில் அதுக்கு தம்பளை பூச்சின்னு பெயர். இந்த ஊரில் என்ன பெயரோ தெரியா, ரெட் வெல்வெட் மாதிரி வரும், மாறி காலத்தில் மட்டும்தான் வரும். சிவப்பு கலரில் அதை பார்க்குறதே, அது மாறி காலத்தில் புல்லு முளைச்சிரும், அந்த புல்லில் இது எங்கிருந்து வருதோ தெரியாத ஒரு பூச்சி, சிவத்த பூச்சி, சிவப்பு வெட்வெட் மாதிரி இருக்கும். கடவுள் பண்ணுற அதிசயங்களும் அதுக்கு இந்திர கோபம் என்று தமிழில் பெயர். தமிழ் இலக்கியங்கள்லே இந்திர கோபம் என்று அந்த பூச்சிக்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்திரனுக்கு கோபம் தான் கண் சிவக்கிற மாதிரி அது இருக்குமா, எத்தனை வேலை பண்ணி வச்சிருக்கார்கள். இந்த பூச்சி எல்லாம் முளைக்கிற காலத்தினாலே அடிக்கடி கால் வச்சு நடந்தால் இந்த பூச்சிகள் எல்லாம் சாகும் என்று அதுக்கு பேர் தான் சார் அருளுடைமை. நாங்கள் அப்படி நினைப்போமா, பூச்சிகளே சாகப்படாது என்று நடமாட மாட்டார்கள், இயன்ற அளவு நடமாட்டத்தை குறைத்துருவார்கள். நடமாட வேண்டி வந்தாலும் அவர்கள் திருவடி இருக்குது பாருங்க, இந்த செருப்பு அது எப்படி இருக்குமென்றால் ரெண்டு இடத்துல ரெண்டு கட்டை மட்டும்தான் வச்சிருப்பார். என்ன காரணம் என்றால் இயன்ற அளவு நிலத்தில் படுகிற இடம் குறையிற மாதிரி படவுண்டு சேர்ப்போம். எப்பேற்பட்ட நாகரிகத்தினுடைய சொந்தக்காரர்கள் தெரியுமா நாங்கள், இப்படி ரெண்டு இதை வச்சு, ஏன்னா நடக்கிற இடம் இயன்ற அளவு என் காலும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் நிலத்தில் இருக்க ஜீவனும் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு கால் பாதுகாக்கப்பட்டா போதும், ஜீவன் என்ன வேணாலும் போகட்டும் என்று. உலகம் எல்லா உயிருக்கும் படைக்கப்பட்டது, உன்னுடைய வசதிக்காக அதை கொல்ற உரிமை உனக்கு கிடையாது.